சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 9, 2022. தலைப்பு: பாவம் நோய் மற்றும் இறப்பு உண்மையா? கோல்டன் உரை, நீதிமொழிகள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானார், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூட்டாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தோம், என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பாடம் பிரசங்கம் பைபிளில் இருந்தது. சங்கீதம்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும், தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சவுரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்தது. அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வசேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இராஜாக்கள்: சாலோமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி, இந்த ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து, அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி, தங்களை தேவரீர் கிலேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. லூக்கா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்தது. ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். யோவான். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவஞ்செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் புயனாயிருக்கிறான். அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமுமில்லை, துக்கமுமில்லை, அலறுதலுமில்லை, வருத்தமுமில்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். உண்மையான ஆன்மீகத்தின் அமைதியான வலுவான நீரோட்டங்கள், அதன் வெளிப்பாடுகளான ஆரோக்கியம், தூய்மை மற்றும் சுய தீக்குளிப்பு ஆகியவை மனித அனுபவத்தை ஆழமாக்க வேண்டும். பொருள் இருப்பு பற்றிய நம்பிக்கைகள் ஒரு வழுக்கை திணிப்பாக கருதப்படும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றை கொடுக்கும். தெய்வீக ஆவி மற்றும் கடவுளின் ஆன்மீக பரிபூரண மனிதனின் அறிவியல் நிரூபணத்திற்கான நித்திய இடம். நாம் சிந்தனையில் சரியான மாதிரிகளை உருவாக்கி தொடர்ந்து அவற்றை பார்க்க வேண்டும், அல்லது மகத்தான மற்றும் உன்னதமான வாழ்க்கையில் அவற்றை ஒருபோதும் செதுக்க மாட்டோம். தன்னலமற்ற தன்மை, நன்மை, கருணை, நீதி, ஆரோக்கியம், பரிசுத்தம், அன்பு, பரலோக ராஜ்யம் நமக்குள் ஆட்சி செய்யட்டும். மேலும் பாவம், நோய் மற்றும் மரணம் இறுதியாக மறைந்து போகும் வரை குறையும். உடலியல் மற்றும் சுகாதாரத்தை கடைபிடிப்பதன் மூலம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க தவறியதால் விரக்தியடைந்த செல்லாதவர் அடிக்கடி அவர்களை கைவிடுகிறார். மேலும் அவரது உச்சநிலையில் மற்றும் கடைசி முயற்சியாக மட்டுமே கடவுளிடம் திரும்புகிறார். மருந்துகள், காற்று மற்றும் உடற்பயிற்சியை விட தெய்வீக மனதில் செல்லாதவரின் நம்பிக்கை குறைவாக உள்ளது, அல்லது அவர் முதலில் மனதை நாடியிருப்பார். சக்தியின் சமநிலையானது பெரும்பாலான மருத்துவ முறைகளால் பொருளுடன் இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆனால் மனம் கடைசியாக பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் மீது தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தும் போது மனிதன் இணக்கமாகவும் அழியாதவனாகவும் காணப்படுகிறான். மனிதனின் தனித்துவம் குறைவான உறுதியானதல்ல, ஏனெனில் அது ஆன்மீகம் மற்றும் அவரது வாழ்க்கை பொருளின் தயவில் இல்லை. அவரது ஆன்மீக தனித்துவத்தை புரிந்து கொள்வது மனிதனை மிகவும் உண்மையானதாகவும் சத்தியத்தில் மிகவும் வலிமையானதாகவும் ஆக்குகிறது. மேலும் பாவம், நோய் மற்றும் மரணத்தை வெல்ல அவருக்கு உதவுகிறது. கல்லறையில் இருந்து உயிர்த்தெழுந்த பிறகு, கல்வாரியில் நடந்த சோகத்திற்கு முன்பு அவர்கள் நேசித்த அதே இயேசுவாகவே நம் ஆண்டவரும் குருவும் தம் சீடர்களுக்கு காட்சியளித்தார். இயேசு சரீரத்தன்மையின் இயலாமையையும் ஆவியின் எல்லையற்ற திறனையும் நிரூபித்தார். இதனால் தவறான மனித உணர்வு அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவுகிறது. பகுத்தறிவு சரியாக இயக்கப்பட்டது உடல் உணர்வின் பிழைகளை சரி செய்ய உதவுகிறது. ஆனால் மனிதனின் நித்திய நல்லிணக்கத்தின் விஞ்ஞானத்தின் உடைக்கப்படாத யதார்த்தத்துடன் அவர்களின் மாயையை உடைக்கும் வரை பாவம், நோய் மற்றும் மரணம் உண்மையானதாக தோன்றும். தூங்கும் கனவின் அனுபவங்கள் நிஜமாக தோன்றுவது போல இயேசு சொன்னார். யோவான் காலை 8:51, ஒருவன் என் வார்த்தையை கடைபிடித்தால் அவன் மரணத்தை காணமாட்டான். அந்த அறிக்கை ஆன்மீக வாழ்வில் மட்டுமல்ல, இருப்பின் அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. இயேசு இதை வெளிப்படுத்தினார், இறக்கும் நபர்களை குணப்படுத்தினார் மற்றும் இறந்தவர்களை எழுப்பினார். மரண மனம் பிழையுடன் பிரிந்து அதன் செயல்களால் தன்னை துண்டிக்க வேண்டும். மேலும் அழியாத ஆண்மை கிறிஸ்துவின் இலட்சியம் போன்றோம். விசுவாசம் அதன் எல்லைகளை விரிவுபடுத்தி பொருளுக்கு பதிலாக ஆவியின் மீது தங்கி அதன் தளத்தை பலப்படுத்த வேண்டும். மரணத்தின் மீதான நம்பிக்கையை மனிதன் கைவிடும் போது அவன் கடவுள், வாழ்க்கை மற்றும் அன்பை நோக்கி வேகமாக முன்னேறுவான். நோய் மற்றும் மரணத்தின் மீதான நம்பிக்கை நிச்சயமாக பாவத்தின் மீதான நம்பிக்கையைப் போலவே வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தின் உண்மையான உணர்வை மூட முனைகிறது. தெய்வீக அறிவியலில் பொருள் மனிதன் கடவுளின் முன்னிலையில் இருந்து அடைக்கப்படுகிறான். 5 உடல் உணர்வுகள் ஆவியை அறிய முடியாதது. பாவம், நோய், மரணம் என எல்லாவற்றோடும் ஜட வாழ்வு ஒரு மாயை என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வரை அவர்களால் அவர் முன்னிலையில் வர முடியாதது. கனவுலகில் வாழ வேண்டும். அதற்கு எதிராக தெய்வீக விஞ்ஞானம் அழிப்பு போரில் ஈடுபட்டுள்ளது. இருப்பின் பிரிய உண்மைகள் ஒருபோதும் பொய்யால் விளக்கப்படுவதில்லை. சிறந்த முன்மாதிரியைப் போலவே குணப்படுத்துபவர் நோயை பற்றி அதிகாரம் கொண்டவராக பேச வேண்டும். உடல் உணர்வுகளின் தவறான ஆதாரங்களை ஆன்மாவை கைப்பற்றி இறப்பு மற்றும் நோய் மீதான அதன் கூற்றுக்களை உறுதிப்படுத்த வேண்டும். ஒரே கொள்கை பாவம் மற்றும் நோய் இரண்டையும் குணப்படுத்துகிறது. தெய்வீக விஞ்ஞானம் சரீர மனதில் நம்பிக்கையை வெல்லும் போது கடவுள் மீதான நம்பிக்கை பாவம் மற்றும் பொருள் சிகிச்சை முறைகளில் உள்ள அனைத்து நம்பிக்கைகளையும் அழிக்கும் போது பாவம், நோய் மற்றும் மரணம் மறைந்துவிடும். அன்புள்ள வாசகரே, உங்கள் தெய்வீக உரிமைகள், பரலோகம் வழங்கிய நல்லிணக்கம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள நான் உங்களை வழிநடத்துகிறேன் என்று நம்புகிறேன். நீங்கள் படிக்கும் போது எந்த காரணமும் இல்லை, தவறு, மரணம், பொருள் உணர்வுக்கு வெளியே சக்தி இல்லை, உங்களை நோய்வாய்ப்பட்ட அல்லது பாவம் செய்ய முடியும், இந்த தவறான உணர்வை நீங்கள் வெல்வீர்கள் என்று நம்புகிறேன். பொருள் உணர்வு என்று அழைக்கப்படுபவற்றின் தவறான தன்மையை அறிந்து பாவம், நோய் அல்லது மரணத்தின் மீதான நம்பிக்கையை வெல்ல உங்கள் தனிச்சிறப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வெளிப்படுத்துதல் 21:1 இல் நாம் வாசிக்கிறோம், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. வெளிப்படுத்துபவர் மரணம் என்று அழைக்கப்படும் மனித அனுபவத்தின் இடைநிலை கட்டத்தை இன்னும் கடக்கவில்லை, ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்த்தார். வானங்கள் மற்றும் பூமி பற்றிய செயின்ட் ஜானின் உடல் உணர்வு மறைந்து விட்டது. மேலும் இந்த தவறான உணர்வுக்கு பதிலாக ஆன்மீக உணர்வு இருந்தது. அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காணக்கூடிய அகநிலை நிலை, இது ஆன்மீக யோசனை மற்றும் யதார்த்தத்தின் உணர்வை உள்ளடக்கியது. இந்த இருத்தலின் தற்போதைய நிலையில் மனிதர்களுக்கு இது போன்ற ஒரு அங்கீகாரம் சாத்தியம் மற்றும் சாத்தியம் என்று முடிவு செய்வதற்கான வேதபூர்வ அதிகாரம், மரணம், துக்கம் மற்றும் வலியை நிறுத்துவதை பற்றி நாம் இங்கேயும் இப்போதும் உணர முடியும். இது முழுமையான கிறிஸ்தவ அறிவியலின் முன்னறிவிப்பு. அன்பே துன்பப்படுபவரே, மன உறுதியுடன் இருங்கள். ஏனென்றால் இந்த உண்மை எப்போதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக தோன்றும். இனி வலி இருக்காது, எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். இதை படிக்கும் போது கடவுளுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற இயேசுவின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். எனவே இந்த ஆன்மீக உணர்வு தற்போது சாத்தியமாகும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.